நலகிச்சோதியாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து உணங்குவான். உடம்பின் உறுதியைச் சாருவாள். பேரடைந்த மலர்பொழில் பிள்ளையுள் மானடஞ்சை வரதர் புற்றாள். எழுதருமறைகள் சேராய் இறைவனை எல்லில் கங்குல் தொழுவது காலத்தின்றும் பூசனை விடாது செய்து தொழுகை தலைமீதேர துளும்புகள் நீரும் மூழ்கி அழுக அடி அடைந்தன் அடியவர்க்கு அடிமை செய்வான். தொல்லை இரும் பிறவிச் சூழல் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே. எல்லை மறுவான் அளிக்கும் வரவூரின் கோன் திருவாஜகம் என்னும் தேன். அருமுக நாவலர் நூல் நிலையம் இருக்கியா எப்ப திறந்திருப்பாங்க? சிக்ஷம்பலம் பெரியவர்களே, ஆனந்த அதீதம், ஆனந்த அதீதம் இரண்டு சொற்கள் சேரும்பொழுது வடமொழி புணர்ச்சி தீர்க்க சந்தி என்று பெயர். உயிரும் உயிரும் சேரும்பொழுது அந்த உயிரினுடைய நெடிலாக மாறும். தமிழ்ல வந்து உடம்பிடுமை உண்டாகும் என்று ரெண்டு சொல்வது வகரமை உண்டாகும். ஆனந்த வதீதம் என்றாகும். தமிழ்ல சேர சேர வேண்டும் என்று சொன்னால் தமிழ் இலக்கண முறைப்படி சேர வேண்டும். ஆனந்த அதீதம் ரெண்டு சொற்களை சேர்ந்து ஆனந்த வதீதம் என்றாகும். வடமொழி முறைப்படி ஆனந்தாதீதம் என்றாகும். ஆனந்தாதீதம் என்றால் என்ன பொருள்? அதீதம் என்றால் ஒன்றிலே அழுந்துவது, ஒன்றை கடந்தது என்பது பொருள். ஆனந்தத்தை கடந்து ஆனந்தத்தை தனக்கு வேறாக அறியும் வரையிலும் அதனை நாம் கடப்பதில்லை. ஆனந்தத்தை நமக்கு வேறாக அறியாமல் நம்மை அந்த ஆனந்தத்திலே இழந்து விட்டோம் என்று சொன்னார். நாம் அந்த ஆனந்தத்திற்குள் அழுந்து சென்று விட்டோம் என்று சொன்னார். கங்கைக்குள்ளே குடம் முழுகிவிட்டது. கங்கை தனியாக குடம் தனியாக அறியவில்லை. ஒரு குடம் கங்கையை குடத்திலே முண்டு கொண்டு வெளியிலே வந்தால் குடம் வேறு கங்கை வேறு. ஆனால் குடமானது கங்கைக்குள் தன்னை இழந்து விட்டால் கங்கைக்குள் குடம் கிடக்கும். குடம் தன்னை வேறாக அறியாது. அதை போல கருகியனின் பரங்கருணை தடங்கடலில் படிவாமாறு அருள் என்று அருகிய அந்த பரங்கருணை தடங்கடலிலே தான் சென்று அமிழ்ந்து விழுந்து விட வேண்டும், அதிலே அமுங்கி கிடக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அவ்வாறு கிடக்கின்ற நிலைக்கு காட்ட நிலை என்று பெயர். காஷ்டம் என்றால் ஒரு கட்டை போல அசைவற்று சலனமற்று அதிலே அழுந்து கிடக்கின்ற நிலைதான் காட்ட நிலை. அந்த நிலையை அதீத நிலை என்று சொல்வார்கள். ஆனந்த பரவசம் என்று 9வது பத்திற்கு பெயர் வைத்தார்கள் பெரியவர்கள். எல்லாம் நம்ம குருநாதர் வைத்த பெயர் இல்ல, பின்னால் வந்து பெரியவர்கள் வைத்தார். அது வந்து பெயரை போலவும் அமையும், அந்த படிகத்தினுடைய பொருளை குறிப்பாக தருவதைப் போலவும் ஒரு குறிப்பு உரை போலவும் அமையும். ஆனந்தம் என்பது இறைவன் நம்முடைய குருநாதரை ஆட்கொண்டு பிரிந்த பிறகு அந்த பிரிவு தாங்காமல் உயிர் போகின்ற ஒரு அன்பு, அந்த அன்பு தனக்கு வேண்டும் என்று கேட்பது, அதுதான் ஆனந்த பரவசம். எந்த ஆனந்தத்தின் வசமாகத்தான் ஆக வேண்டும். தன்னை ஆட்கொண்டது ஓர் ஆனந்தம். ஆனந்த ஆனந்தத்தின் வசமாகத்தான் இருந்தோம் என்று சொன்னால் இந்த ஆனந்தம் இன்றி நம்மால் உயிர் வாழ முடியாது. ஆனந்தத்தின் வசமாக இல்லாமல் நாம் உலகின் வசமாகவோ நம் வசமாகவோ இருப்போம் என்று சொன்னால் அந்த ஆனந்தம் நம்மிடம் இல்லாமலும் நம்மால் உயிர் வாழ முடியும். அந்த ஆனந்தம் நம்மை விட்டு பிரிந்திருக்கிற நிலையிலே உயிர் வாழ்கின்ற நிலை நமக்கு இயலாது, பொருந்தாது. அந்த ஆனந்தத்திற்காக நாம் உயிர் விட்டுவிட வேண்டும் என்ற அந்த அன்பினை வேண்டுகின்றதுதான் 9வது 10. ஆகவே அதே ஆனந்த பரவசம், ஆனந்தத்தின் மயமாக அதன் வசமாக அதன் சார்பாக மாறுதல் என்ற பொருளையே சொன்னார்கள். ஆனந்த அதீதம் என்பது அந்த ஆனந்த பரவசத்தினால் எழுதுகின்ற விளைவு என்ன என்று சொன்னால் அந்த பேரன்பிற்கு பயன் இறைவன் திருவடியே. இறைவன் திருவடியே ஆனந்த அடையமாக இருக்கின்றது. திருவுருளே ஆனந்த அடையமாக இருக்கின்றது. அந்த திருவுருளிலே தோய்ந்து தானும் அதுவும் ஒன்றாக வேண்டும் என்ற அந்த குறிப்பு தான் ஆனந்த அதீதம். அந்த ஆனந்த அதீத நிலையை வேண்டுகின்றார், ஆனந்த பரவசத்தை வேண்டுகின்றார். முன்னாடி ஆனந்த அதீதத்தை இங்கு வேண்டுகின்றார். பாட வேண்டும் நான் பொற்றி நின்னையே, பாடி நைந்தினை குருகினக்கினை காட வேண்டும் நான் பொற்றி, அம்பலத்தாடுமின் கலர் போது நாயினின் கூட வேண்டும் நான் பொற்றி, புழு கூடினை பொற்றி, பொய்யெல்லாம் வீழ வேண்டும் நான் பொற்றி என்று எல்லாம் முற்றுமை. எல்லா பொய்களையும் விட்டு நீங்க வேண்டுமா? எல்லா பற்றுகளையும் விட்டு நீங்க வேண்டும். பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் பொற்றி, வீடுதந்தெழுபு என்று கேட்பதனாலே அது ஆனந்த அதீதம் என்று முதல் பாடல்.
மாறிலாதமா கருணை வெள்ளமே வந்து முந்தீனின் மலர் கொள் தாளினை வெறிலாப்பத பரிசு பெற்ற நின்மை அன்பர் உண்மை நேவினாத நீ எளியாகி வந்து ஒளிசை மானுடம் ஆக நோக்கியும் கீரிலாத நெஞ்சு உடையனாயினேன் கடையன் ஆயினேன் பட்ட கீழ்மையே மாறிலாத மா கருணை வெள்ளமே.
கருணை கடலே, எந்த ஒரு நீர் வரத்திலே இடையராது நீர் வந்து கொண்டே இருக்கின்றதோ, நீர் ஒழுக்கு நின்றுவிடாமல் பெருகிக் கொண்டே இருக்கின்றதோ அதனை வெள்ளம் என்று சொல்வார். ஓடி நின்று விட்டது என்று சொன்னால் அது வெள்ளமாகாது. ஓடிக்கொண்டே இருந்தால் அது வெள்ளம். அதில் அதிகமாக நீர் அதிகரித்தும் வர வேண்டும். பத்ரிநாத்தில் பார்த்த கங்கை அது நிற்பதாக தெரியவில்லை. எத்தனை நாள் போய் பார்த்தாலும் அந்த பாலத்தின் மேல் இருந்து பார்க்கும்போது வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அது கங்கை வெள்ளம். மேட்டூர்லேருந்து திறந்து விட்டால் கொஞ்ச நாள் நமக்கு வரும் அப்படின்னு நின்றுடும். காவிரி புனல் தனி உருகி வந்து கொண்டே இருக்கின்றது. பெருமானுடைய கருணைக்கு எல்லை உண்டா என்று சொன்னால் எல்லை இல்லை. ஆகவே அதனை கருணை வெள்ளம் என்று சொன்னார். அது உடம்போடு புடர்த்தி நமக்கு அறிவிக்கின்றார். வெள்ளம் என்பது வற்றக்கூடாது. பொதுவாக ஊரிலே பார்க்கின்ற வெள்ளம் வெள்ளமாக காணப்படும் போது வெள்ளமாக காணப்படும், பிறகு வற்றலும் கூடும். ஆனால் என்றும் வற்றுதல் இல்லாததோர் வெள்ளம் உண்டு என்று சொன்னால் அது மாறில்லாத வெள்ளம். மாறுதல் என்ற சொல்லுக்கு வற்றுதல் என்று ஒரு பொருள் உண்டு. ஆகவே மாறு இல்லாத மாறுதல் என்பது தல் இற்று தொழிற்பெயர். வற்றுதல் என்பது பொருள். அந்த தல் என்ற தொழிற்பெயர் விகுதி, அந்த விகுதியை எடுத்துவிட்டால் அது முதல் நிலை தொழிற்பெயர் என்று பெயர். மாறு என்று சொன்னால் முதல் நிலை தொழிற்பெயர். மாறு என்றாலும் மாறுதல் என்ற பொருள் தான். மாறு என்று ஒரு ஏவல் வினை உண்டு, சேஞ்சின், அது அந்த பொருள் இல்லை. மாறு என்பதும் மாறுதல் என்ற பொருளை முதல் நிலை தொழிற்பெயர். அந்த தொழிற்பெயர் விகுதி இல்லாமல் முதல் நிலையாகவே பகுதி நிலையிலேயே இருக்கின்றது. மாறு இல்லாத என்றால் மாறுதல் இல்லாத, வற்றுதல் இல்லாத. கருணை வெள்ளம் வெள்ளமாக, நீர் வெள்ளம் வெள்ளமாக காணப்படும் போது வற்றுதல் இன்மை தெரியும். ஆனால் அந்த நீர் வெள்ளம் வற்றினாலும் வற்றும். ஆனால் இந்த கருணை வெள்ளம், இறைவனுடைய கருணை வெள்ளம் என்பது என்றைக்கு போனாலும் பெருமானத்தில் கருணை உண்டு. இல்லை எனக்கு கொஞ்சம் கருணை குறைஞ்சு போச்சு அப்புறமானு சொல்ல மாட்டேன். நம்ம ஒரு பெரிய வெள்ளலா இருந்தா கூட அவர்கிட்ட நம்ம ஒரு பசதி பசதி எடுத்துட்டு போறோம், இப்ப கொஞ்சம் சிரமமா இருக்குது, நீங்க அடுத்த மாசம் வாங்க அப்படின்னு அவர் சொல்லிடுவார். ஆனா பெருமான் சொல்ல மாட்டேன். கொடி சுண்ட போனா கூட நாளைக்கு வானு சொல்லலாம். என்ன காரணம்னா மனித இயல்பு. அவன் அந்த நிலைமைக்கு வந்துட்டான்னு அர்த்தம் கிடையாது. சொல்லி பெருமானுக்கு அதே மாதிரி பதக்கம் உண்டான்னு கேட்டா இல்ல. இதை யார் சொல்றாரு? பின்ன என்னார் பெருமான் அடிகளேன்னு தேவாரத்துல சொல்றாங்க. சம்பந்த பெருமான் சொல்ற பின்ன என்னார் பெருமான், நாளைக்கு வான்னு சொல்ல மாட்டார் சுவாமி. கடவுர் மயான், இன்றைக்கே அவர் அருள் செய்வார் என்று பார்க்கின்றோம். பின்ன என்ன பெருமாடிகளே சம்பந்தரா? அப்புறம் சம்பந்த அவர் பெருமான் நாளைக்கு வான்னு சொல்லாததுனாலே அவர்கிட்ட கருணைக்கு குறைவு இல்லைன்னு தெரியும். கருணை வெள்ளம் என்பதற்கு உடம்புடு புணர்த்துகின்ற அடை மாறில்லாத கருணை. அந்த கருணை வெள்ளம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் மகத்துவம் பொருந்தியது. சிறிதொரு கைமாற்றினை எதிர்பாராத கருணை, இயல்பான கருணை. இன்னொருவர் பிறருடைய தூண்டுதலை எதிர்பாராத கருணை. ஒரு வள்ளல்ட்ட நம்ம போறோம், ஐயா வள்ளல், ஆனா அவருக்கு என்ன முன்னாடி தெரியாது. ஐயா நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, அவர் நம்ம மாதிரி தான், ஆனா அவருக்கு வேண்டியவர். இவர் நல்ல ஒரு இவர் வந்து கேட்டா ஏதாவது கொடுங்கன்னு அவர் சொல்றாரு. ஒரு சிபாரிசன் அடிப்படையில் அவர் கொடுக்கிறார். யாரை நம்பி கொடுக்கிறாரு? பிள்ளை போய் சொல்ல மாட்டாரு அப்படின்னு பிள்ளைல இருக்கிற நம்பிக்கையில முன்பறியாதவருக்கு அவர் கொடுக்கிறாரு. அப்படியே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஒரு கண்டிஷனல் கருணை இருக்கின்றது. உலகத்தில் எல்லாத்தையும் இருக்கு, இன்னார் நமக்கு வேண்டியவர், அவர் சொல்வதனால இன்னதை செய்வோம் என்று அன்பு கொண்டு செய்கின்றார்கள். அவ்வாறு இறைவன் செய்வதில்லை. யாருடைய தூண்டுதலும் இல்லாத பொருள் இறைவன். இறைவனிடத்தில் சிபாரிசு செல்ல ஒருவர் சொல்லி இறைவன் கேட்க வேண்டும் என்பது இல்லை என்று பார்க்கின்றோம். ஆகவே அது மாக்கருணை என்று பார்க்கின்றோம். அவனுடைய கருணை இயல்பானது. பெருமானத்தில் கேட்டாலே போறோம். இவன் கேட்க மாட்டானா என்றவன் இருக்கின்றான் கொடுப்பதற்கு காத்துக்கொண்டு. அவனை கேட்டால் போதும் கொடுத்து விடலாம் நிலைமையில இருக்கிறார். தொட்டால் போதும் ஷாக் அடிச்சுக்கலாம்னு கரண்ட் இருக்கு, லைவ் ஒயர்னு சொல்லுவாங்க. அந்த ஒயர்ல கரண்ட் போயிட்டே இருக்கு. யாராவது தொடமாட்டாங்களா அவங்க உடம்புக்குள்ள போவோம் இருக்கு. அது போல பெருமான் யாராவது கேட்டால் கொடுத்து விடுவோம்னு வச்சுட்டு இருக்கிறாரு. ஆகவே யாரும் கேட்பதில்லை என்பதுதான் குற்றம். மாக்கருணை என்பது இயல்பாக பெருமானுக்கு இருக்கின்ற கருணை, வற்றாத கருணை. அப்படிப்பட்ட வெள்ளமாக வந்து நம்மை சேர்கின்ற கருணை, அப்படிப்பட்ட கருணையை வடிவமாக இருக்கின்ற பெருமானே. கருணையாகின்ற வெள்ளத்தை கொண்ட பெருமான் அந்த கருணையே வடிவமாக இருக்கின்றான் என்பதனால, கருணை வேறு இல்லை, அவன் வேறு இல்லை என்பதனால அவருடைய கருணையே அவனுடைய வடிவமாக இங்கு உபசரிக்கின்றார். பெருமானே நீரே கருணை, நீர் வேறு இல்லை, கருணை வேறு இல்லை. நானே போய், நான் வேறு இல்லை, நீ வேறு இல்லை. நானே போய் என்பதைப் போல பெருமானே கருணை. பெருமானிடம் கருணை இருக்கின்றது சொன்ன அது இல்லாமலும் போகலாம், ஆனால் அப்படிப்பட்டவர் இல்லை பெருமான். பெருமானே கருணை என்பதனால அவரிடத்துல கருணை இல்லாமல் போகலாம். மாறில்லாத மா கருணை வெள்ளமே. இன்னொரு பொருள், மாறுதல் என்பது குணம் மாறுதல், குணம் கெடுதல், சேஞ்சிங். கருணையோடு இருந்த பெருமான் சிரிகின்றான் என்று ஒரு நிலை வருமா என்று சொன்னால் வாராது. பெருமான் வந்து எப்போதுமே கருணையுடையமாகத்தான் இருக்கின்றான், அவனுக்கு சீறுதல் இல்லை. ஆகவே மாறில்லாத மா கருணை வெள்ளம் என்று சொன்னால் பெருமான் தன்னுடைய குணம் என்றைக்குமே மாறாதவன் என்று ஒரு பொருள். மூன்றாவது ஒரு பொருள், மாறு என்பது இணை. பெருமானுடைய கருணைக்கு இணையாக உலகத்திலே ஒருவருடைய கருணையை சொல்ல முடியுமா? அம்மா எல்லாம் நம்ம ரொம்ப அன்பா தான் வளர்த்திருக்காங்க, ஆனா தாயினும் நல்லவன் சங்கரன் என்று சொல்வதனால பெற்ற தாயினும் இனியன் என்று பார்க்கின்றோம். ஆகவே பெருமானுடைய கருணைக்கு இணையாக இன்னொரு கருணை கிடையாது. மாறு என்றால் இணை, இணையில்லாத கருணை. நான்காவது பொருள், பெருமானுடைய கருணைக்கு அந்த கருணையை பெற்றுக் கொண்டவர்கள் பிரதி உபகாரம் செய்ய முடியுமா என்றால் முடியாது. கைமாறி இல்லாத கருணை, மாறி இல்லாத கருணை என்றால் கைமாறி இல்லாத கருணை. பெருமாளிடமிருந்து கருணையை பெற்றுக் கொண்டவர்கள் அந்த கருணைக்கு பலராக இன்னது செய்வோம். ஒரு நாள் உழவார செய்து ஒரு திருவாசக பாரணம் பண்ணுவோம், பெருமான் செய்த கருணைக்கு சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம கடன் தீர்த்துக்கலாம் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது மாறில்லாத மாக்கருணை வெள்ளமே, மாறில்லாத மாக்கருணை வெள்ளமே வந்து முந்தீனின் மலர்கொள் தாளினை வேறிலா பதப்பரிசு பெற்ற நின்மை என்பது. உன்னுடைய மலர்கொள் தாளினை வேறிலா பத பரிசு பெற்ற நின்மை என்பர். பெருமானே உன்னுடைய மெய்மை என்பர். மெய்மை என்பது ஒரு பண்பு, அந்த பண்பினை கொண்டது அவருடைய அன்பு. அந்த பண்பு வேறில்லை, அவர்கள் வேறில்லை என்று இங்கு அருள்கின்றார். மெய்மையே வடிவான அன்பர்கள், மெய்மை என்பர்கள், மெய் என்பர்கள் என்பது பொருள். ஒரு பண்பினை, ஒரு பண்புக்கு உரிய பண்பு என்று சொல்வார்கள். பண்பினை பெற்றவன் பண்பு. அந்த பண்பியோடு சேர்த்து சொல்லும் பொழுது பண்பு பெயர் முழுவதும் வராது. அப்ப வந்து மெய்மை அன்பர் என்று சேரும் போது மெய்யன்பர் என்றாகும். ஆனால் இங்கு மெய்யென்று ஆகாமல் மெய்மை என்பர் என்றே பயன்படுத்தியிருக்கிறார். மெய்மையே வடிவமாக இருப்பவர்கள், அவர்களுக்கு மெய்மை என்பது ஒரு சிறப்பு இலக்கணம் இல்லை, அவர்களுடைய அந்த மெய்மை என்பது அவருடைய வடிவமாக ஆகிவிடுகின்றது. மெய்மை வந்து அவர்கள் பெற்றுக்கொண்டு இழக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லை அவர்களுக்கு, அவருடைய உருவமாகவே அது ஆகிவிட்டது. அதுவும் அவர்களுக்கு மாறிலாத நிலை வந்துவிட்டது. அதாவது அந்த மெய்மையிலிருந்து அவர்கள் அந்த அதான் அதீத நிலை, காட்ட நிலை. எங்கு சென்று விட்டால் மீண்டும் வர முடியாதோ? ஒரு பண்பினை பெற்றவன் அதிலே அழுந்து விட்டான் என்று சொன்னால் அந்த பண்பினை அவனால் இழக்க முடியாது. அதுபோல மெய்மையாகின்ற பண்பினை பெற்றுக்கொண்டு அழுந்தி பெற்றுக் கொண்டு விட்டார்கள், அந்த பண்பினை அவர்களால் மாற்றிக்கொள்ள முடியாது என்பதனால அந்த பண்பையே அவர்களாக இங்கு கூறுகின்றார். மெய்மை அன்பர், மெய்மையே வடிவாகின்ற அன்பர். மெய்மை என்பது அன்பு, பெருமானிடத்தில் இருக்கின்ற மெய்யன்பு. அந்த வடிவமாக இருக்கின்ற அன்பர்கள் வந்து முந்தி நின் மலர்கள் தாயினே வேலா பத பரிசு பெற்றார்கள். பெற்ற நின் மெய்மை அன்பர் உன் மெய்மை மெய்வினார். அந்த பரிசனை பெற்றார்கள், அதன் காரணமாக அதன் அடிப்படையிலே உன்னுடைய மெய்மையாகின்ற உண்மை தன்மையை அவர்கள் மெய்வினார்கள். நான் இறைவனை சார்ந்திருக்கின்ற உயிர் தான் உண்மையான உயிர், அது தன் உண்மை உயிர் என்பதை அறியும். ஏனைய உயிர்கள் பிறந்து இறப்பதனால பொய்யோ என்று கருதக்கூடும். பொய்யின் சார்பினை பெறுவதனால யானே பொய் என்று கருதக்கூடிய நிலை அதற்கு உண்டு. மெய்யினை சார்ந்திருக்கின்ற உயிரானது மெய்வடிவமாக இருப்பதனால இந்த மாறாத இயல்பு வந்து அமைகின்றது. சிவமாகின்ற தன்மை வந்ததுனால அவர்கள் மெய்மை மெய்வினார்கள், உருடைய சிவமாகின்ற தன்மையை அடைந்தார்கள், பொருந்தினார்கள். எப்படிப்பட்ட தாளினை வந்து அவர்கள் பெற்றார்கள், அந்த என்ன பதத்தினை பெற்றார்கள் என்று பார்க்கின்றோம். உன்னுடைய மலர்கொள் தாளினை என்று சொன்னார். மலர்கொள் தாளினை என்பதுக்கு என்ன பொருள் பார்ப்போம். கொள் என்பது ஊம உருதா கொள்ளலாம் அடிப்படையில். மலர்கொள் தாளினை, மலரை போன்ற இரண்டு திருவடிகள். அடுத்தது மலர்கொள் தாளினை, அடியவர்கள் பூசிக்கின்ற மலர், அந்த மலரையெல்லாம் ஏற்கொள்கின்ற தாளினை. இன்புற்றார் இட்டபூ ஏறும்படி. அப்ப அடியவர்கள் வந்து இறைவனை பூசிக்கின்றார்கள், அந்த பூசினையிலே அவர்கள் செலுத்துகின்ற மலர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற தாளினை. அப்ப மெய்யன்பர்கள் இடுகின்ற அந்த மலர்களை தாளினை ஏற்றுக்கொள்ளும். ஏனையோர் இடுகின்ற பூவினை ஏற்றுக்கொள்ளாது, காலில் விழுந்துடுமோ என்று சொல்லி காலை இழுத்துக்கொள்ளும். வெட்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நற்க நிற்பன் அவர் தம்மை நாணியை வெட்கப்பட்டு கால் மேல விழுந்துட போவதோ காலை இழுத்துப்பாரு. ஆனா மெய்யன்பர்கள் இடுகின்றனை ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொள்வது எப்படி ஏற்றுக்கொள்கின்றார்னா கண்ணப்பர் இடுகின்ற பூவினை மெய் முழுதும் ஏற்றுக்கொண்டார் பெருமான். அவன் பலையால் இட்ட பூ என்று சொல்லி அன்போடு அதனை ஏற்றுக்கொண்டார். மலர்கொள் தாளினை, அன்பர்கள் பூசிகளை இடுகின்ற பூவினை ஏற்றுக்கொள்கின்ற தாளினை. மலர், மலர்தல் என்பது தள்ளிற்று தொழிற்பெயர். அது தள்ளுன்ற அந்த விகுதி போய் மலர் என்று முதல் நிலையாக நிற்கும். மலர் என்றாலும் மரதல் என்றாலும் ஒன்றுதான். மலர் கொள் தாளினை, மலர்தலை கொள்கின்ற தாளினை என்றால் தோன்றுகின்ற திருவடி. அன்பர்கள் எங்கு நினைத்தாலும், எங்கே இருந்து நினைத்தாலும் அங்கே வந்து தோன்றும். கழிப்பாளி தேவாரத்துல நம்பியார் சொல்றார், எங்கேனும் இருந்து நடிகை உடனே நினைந்தால் என் உடன் உடனாகி நின்று அருள்கின்ற பெருமானே. ஆகவே அடியார் பெருமக்கள் எங்கு இருந்து நினைத்தாலும் அங்கு வந்து தோன்றுகின்ற திருவடி என்பதனால மலர்கொள், மலர்தலை கொள்கின்ற, தோன்றுதலை செய்கின்ற, எவ்விடத்தும் காணப்படுகின்ற திருவடி. எவ்விடத்தும் இருக்கின்ற திருவடி என்பதனால எவ்விடத்தும் காணப்படும், காணுபவர்க்கு காணப்படும், காணுகின்ற தகுதி கொண்டவர்களுக்கு அது எவ்விடத்தும் காணப்படும். கல்லிலும் காணப்படும், தூணிலும் காணப்படும் என்று பார்க்கின்றோம். அதனாலதான் அது என்ன பண்ணது, கமரிலும் காணப்பட்டது. யாருக்கு? அறிவாள் தாயில் கமரிலும் காணப்பட்டது என்று. மலர்கொள் தாளினை, மலர்கொள் தாளினை, உலகங்கள் மலர்தலை கொள்கின்ற தாளினை, மலர்த்துதலை கொள்கின்ற தாளினை. அப்ப பூவகை உலகங்களும் பெருமானுடைய திருவடியிலேயே தோன்றுகின்றன. மலர்தல் என்றால் தோன்றுதல். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாங்க பெரியவரான முதல் பாடல்ல மலர் சிலம்படி என்பது உலகங்கள் மலர்கின்ற சிலம்படி, மலர்கள் உலகங்கள் மலர்தலை கொள்கின்ற திருவடி. அப்ப நீலமேனி வாழிகை வாகத்து ஒருவன் இருத்தால் நிகழ்த்தி பூவகை உலகம் முகிழ்த்தன முறையே என்பதனால எல்லா உலகங்களும் தோன்றுகின்ற திருவடி. எவ்விடத்தும் அடியார்களுக்காக அன்போடு தோன்றுகின்ற திருவடி. எவ்விடத்தும் எப்பொழுதும் தோன்றுவதனால சத்யோஜாதன்னு பேரு. மலரை போன்ற திருவடி, இன்புற்றார் இட்டபூர் ஏறுகின்ற அடி அவர்கள் தாழ்மை. இப்படிப்பட்ட திருவடி, அந்த திருவடி திருவடியின் அப்படின்னு ஒரு இன் அந்த ஐந்தாம் வெற்றிமை உருவம் இங்க வந்து மறைந்திருக்கின்றது. ஐந்தாம் வெற்றிமை தொகை மலர்கள் தாழ்மையின் வேறில்லா பதப்பரிசு. அந்த மலர்கள் தாழினையை விட்டு வேறு இல்லாத, அதாவது அது வேறு நான் வேறு என்ற நிலை இல்லாத, அதோடு இரண்டரை கலந்து விட்ட பாலோடு சேர்ந்த நீர், நீர் என்று அறியப்படாது, பால் என்றே அறியப்படும். ஒரு லிட்டர் பால் 20 ரூபாய், ஒரு லிட்டர் தண்ணி அதுல விட்டா அந்த தண்ணிக்கும் 20 ரூபாய் விலை. ஏன்னா அது வேறு வேறு அறியப்படாது. அது 2 லிட்டர் பாலா 40 ரூபாய்க்கு விற்றுடலாம், கேட்கறதுக்கு ஆறு முடியாது. என்ன காரணம், இதுல இருக்க பாலுக்கு மட்டும் காசு வாங்கிக்க, தண்ணிக்கு காசு வாங்கிக்காதுன்னு சொன்னா கேட்பாங்களா? பாலோடு சேர்ந்து தண்ணீர் என்ன ஆயிட்டது, பாலாகி விட்டது, அதான் வேறு இல்லாத நிலை. அதனால அதற்கும் பாலுடைய கௌரவம் வந்துருது என்று மறுக்கின்றோம். அதுபோல இரண்டரை கலத்தல், பிரிக்க முடியாத வண்ணம் கலந்து விடுதல். ஜீவன் சிவனோடு இரண்டரை கலந்து விட்டான் என்று சொன்னால் ஜீவனும் சிவனாகவே கருதப்படுவான் என்று பார்க்க. வெள்ளப்பாகில இருக்கின்ற நீரும் இனிக்கும், அது வெள்ளம் வந்து அதனுடைய அணு முழுவதும் அது கலந்து விட்டதுனால அது இனிக்கும் என்று பார்க்க. அதே போல இங்க வந்து பெருமாளுடைய மலர்கள் தாழினை வேறிலா பதம், பதம் என்றால் பக்குவம். தன்னுடைய மனமொழி மெய்களினாலே இறைவனையே 24 மணி நேரமும் இடையறாது அந்த பெருமானிடத்திலே மனமொழி மெய்களை அர்ப்பணித்து விட்ட தன்மையினாலே, மனதினால் அவனையே நினைப்பது, வாயினால் அவனையே பேசுவது, அந்த உடம்பினால் அவனுக்கே தொண்டு செய்வது என்று அந்த முக்கரண சுத்தியினாலே இறைவனுடைய தொடர்பு கொண்டால இறைவனை சார்ந்து விட்டார்கள். அறவே நின்னை சார்ந்தடியார், முழுமாக இறைவனையே சார்ந்திருக்கின்ற தன்மையினாலே அவர்களுக்கு ஒரு பதம், பதம் என்றால் பக்குவம், பக்குவம் வருகின்றது. அந்த பக்குவம் என்னன்னு சொன்னா இறைவனுடைய திருவடியாகின்ற திருவுருள், அந்த திருவுருள் இருந்து தங்களை பிரித்துக் கொள்ள முடியாத நிலை. திருவுருள் வேறு, தாங்கள் வேறு, திருவடி வேறு, தாங்கள் வேறு என்று பிடித்துக் கொள்ள முடியாத நிலையை அடைந்து விட்டார்கள். அந்த நிலையை அடைந்த அடியார்களை தான் அடிகள் என்று சொல்வார்கள். அபூதி அடிகள், நமிநந்தி அடிகள், திருவடியிலிருந்து தங்களை பிரித்துக் கொள்ள முடியாத நிலையில இருக்காங்க. அதனால அவர்களுக்கு திருவடியினுடைய பெயரே அவங்களுக்கு அடிகள். அதை வந்து விளக்கிறார் அப்பர் பெருமான், பெருமானுடைய திருவடியாகின்ற மலரையே திருமுடியிலே கொண்டவர் அப்பூதடிகள். குஞ்சிப்பூ குஞ்சிப்பூவாய் அப்பூதி, அஞ்சிப்பூவை களிமலையை அலுலோமம் அப்பூதி, குஞ்சிப்பூவாய் என்ற சேவடி என்று பார்க்கின்றோம். ஆகவே பெருமானுக்கு அடிகள் என்று பெயர், திருவடி வடிவமாக இருப்பதனால. அந்த திருவடியிலிருந்து தங்களை பிரித்துக் கொள்ள முடியாத, அதோடு இரண்டரை கலந்திருப்பதனால அடியார்களுக்கும் அடிகள் என்று பெயர். எல்லா அடியார்களுக்கும் அடிகள் என்று பெயர் கிடையாது, அவ்வாறு இரண்டரை கலந்த தூய அன்பினை பெற்றவர்களுக்கு அடிகள் என்று பெயர் வருகின்றது, தண்டி அடிகள். அப்ப வந்து இவர்கள் அதாவது வந்து ஜீவன் முக்தி அடைந்தவர்கள். உடம்புதான் இருக்கு உலகத்துல ஈடுபட்டிருக்கே தவிர மற்றபடி மனம், மனமொழி மெய் முழுவதும் இறைவிடத்திலே அர்ப்பணித்து விட்டவர்கள், ஒப்படைத்து விட்டவர்கள். அறவே நின்னை சார்ந்த அடியார், அற்றவருக்கு அற்ற சிவன், சிவனுக்கென்று அவர்கள் தங்களை அற்றார்கள், இழந்தார்கள், சிவனும் அவர்களுக்கென்று தன்னை கொடுத்து விட்டான், அதான் அற்றவருக்கு அற்ற சிவன். அந்த நிலையிலே இருக்கின்ற அடியார்கள் அந்த அதான் பக்குவம், மலர்கள் தாழினை வேறிலா பதம், அந்த பக்குவம் பத பரிசு பெற்ற, அதனை தங்களுடைய இயல்பாக பெற்ற, திருவடியிலிருந்து தங்களை பிரித்து உணர முடியாத பக்குவத்தினை தங்களுடைய சுபாவம் இயற்கை இயல்பாக பெற்றிருக்கின்ற மெய்மை அன்பர், அது அந்த இதுதான் அவர்களுக்கு இலக்கணம். திருவடியிலிருந்து தங்களை பிரித்து அறிய முடியாத நிலை, அந்த நிலையிலே இருக்கின்ற அடியார்கள் தான் மெய்மையான அடியார்கள், மெய்யன்பர்கள், மெய்மை அன்பர். அதன் பயனாக, அந்த இயல்பின் பயனாக எதை அடைந்தார்கள், சிவமாகவே ஆகிவிட்டார்கள். உன் மெய்மை மேவினார், அவர்கள் இரண்டரை கலந்து சிவமாக அவர்கள் வரும்போது பார்க்கப்படுகின்ற சிவம் என்று பார்க்கலாம். சிவத்தை கண்ணால் பார்க்க முடியாது, ஒரு மெய்யடியார் நம் வீட்டிற்கு வந்தால் சிவனாகவே அவரை கருதலாம் என்று அவர்களுக்கு செய்கின்ற தொண்டு சிவனுக்கு செய்கின்ற தொண்டாகவே ஆகும்தான். நடமாடும் கோயில் என்று அவர்கள் சொல்லலாம், நடமாடுகின்ற கோயில். கோயில் நம்ம வீட்டுக்கு வராது, அடியார் இடத்திலே அவர்கள் வரும்பொழுது கோயிலே நம் வீட்டிற்கு வருவதைப் போல அவர்கள் காணப்படுகின்றார்கள். அவர்கள் திருமேனி இறைவன் உடைகின்ற கோயிலாக ஆகிவிடும். மெய்மை அன்பர், உன் மெய்மை மேவினார், உன்னுடைய சிவமாகின்ற தன்மையை பொருந்திவிட்டார்கள், இனி அதிலிருந்து அவர்கள் மீண்டு வரமாட்டார்கள். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன், நான் வந்து என்னை நீ வந்து கைவிட்டு விட்டாய், நான் வந்து அதனால் கடையனாயினேன், கடையவரிலும் மிகவும் கடையனாயினேன். எப்படி ஆயினேன் என்று சொன்னால், ஈரில்லாத நீ எளியாகி வந்து பெருமானே, இயல்பாக கடையவர்கள் கயவர்கள் உண்டு, அவர்கள் உன் அருளை பெறவே மாட்டார்கள். அவ்வாறு இல்லாமல் உன் அருளை பெற்று இழந்த நான் அவரிலும் கடையனாயினேன், கடையன் ஆயினேன் என்பதனால என்னை போல இன்னொரு கடையன் கிடையாது, கடையரிலும் மிக தாழ்ந்த கடையன் ஆயினேன், இவ்வாறு நான் ஆகிவிட்டேன். கழுதிலிருந்து கட்டணமானதைப் போல நான் கடையரிலும் கடையன் ஆயினேன், நான் பட்ட கீழ்மை இது. இன்னும் கீழாக ஒருவர் செல்ல முடியாது. என்ன காரணம், நின் திருவுருளை பெறாத கடையராய் இருப்பதும், நின் திருவுருளை பெற்ற பின் அதனை இழந்து அக்கடையோரிலும் மிகவும் கடையனாக ஆகினேன். எப்படிப்பட்ட கருணை நீ செய்தாய், ஈரில்லாத நீ, எல்லையே இல்லாத நீ, ஈரில்லாத இன்பம் நம்மிடம் வந்து தங்கும் சொல்றார் பின்னாடி கூட. மாறி நின்றன்னை மயக்கிடும் வஞ்ச புலனின்றின் வழியடைத்து அமுதே உரி நின்று என்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய். தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெரும் துயிலே சிவனே, ஈலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்பே. எல்லையில்லாத புண்ணியத்தின் பயனாக அடைகின்ற பதங்கள் உலகங்கள், அந்த உலகங்களையெல்லாம் கடந்திருப்பது மேலான உலகமாகின்ற சிவலோகம். அங்கிருக்கின்ற பெருமான் அதாவது எல்லையில்லாத புண்ணியத்தின் விளைவாக அடைகின்ற உலகம், அதான் ஈரில்லாத பெருமான். ஈரில்லாதவன் என்று சொன்னால் அவனை அடைவதற்கு ஒரு புண்ணிய எல்லை கிடையாது. எல்லையில்லாத புண்ணியம் செய்தவர்கள் தான் அவனை அடைவார். அதாவது இடையராது புண்ணியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நிலையில் தான் இறைவனை விட்டு பிரியாத நிலை ஏற்படும். ஏனைய புண்ணியங்களுக்கெல்லாம் ஈறு கொண்ட பலன் தான் கிடைக்கும். அதாவது அழிகின்ற உலகங்களே பயனாக கிடைக்கும். அழிவில்லாத புண்ணியத்தை சிவபுண்ணியங்களை இடையராது செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அழிவில்லாத சிவலோகம் கிடைக்கும். அந்த சிவலோக வடிவமாக இறைவன் இருப்பதனால அவன் ஈரில்லாத அவன் அளிக்கிற இன்பம் ஈரில்லாத இன்பம். ஆகவே அதனை அடைவது யாருக்கும் முடியாது. ஆனால் அதனை ஒருவர் அடைகின்றார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவன் நம்மாட்டு செய்கின்ற அன்பு. ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. ரொம்ப பெரியவரா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப பெரியவர், அவர்கிட்ட யாரும் நெருங்கவே முடியாது. இருந்தாலும் அவர் நமக்கு தகப்பனர், அதனால அவர் நம்ம வந்து நெருங்குவர். அப்படி பழங்காலத்துல ரொம்ப மரியாதையா எல்லாரும் இருந்திருக்காங்க. இந்த காலத்துல அப்பாவை யாரும் மதிக்கிறது இல்ல, அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க. எங்க தகப்பனார்லாம் வந்து வீட்டுக்கு வந்தா அவர் சொல்ற வரையும் நாங்க உட்கார மாட்டோம். அதே போல அவங்க தகப்பனார்ட்டு அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா அவர்களா வந்து நம்மிட நெருங்குவார்கள். என்ன காரணம்னா அவர்கள் அன்பு கொண்டவர்கள். ஆகவே இறைவன் அப்படிப்பட்டவன் தான், எந்த உயிரும் அவனை சென்று அடைய முடியாது. ஏன்னா அவன் ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்து இன்பம். இருந்தாலும் அவன் என்னுடைய அன்பு என்பதனால என்னிடத்திலே அன்பு செய்கின்ற பெருமான். அன்பு என்பது என்னிடத்திலே அன்பு செய்வன் என்னுடைய அன்பு. மை லவ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அப்படியே தமிழில் சொல்றார் என்னுடைய அன்பு. மை லவ் என்று சொல்வது நம்மிடம் அன்பு செய்பவர்களை. அதுபோல என்னுடைய அன்பு என்று சொல்வது என்னிடத்திலே அன்பு செய்கின்ற இறைவன். என்னிடத்திலே அன்பு செய்கின்ற இறைவன் என்னுடைய அன்பு. அவன் ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமாக இருந்தாலும் கூட அவன் என்னுடைய அன்பாக இருப்பதனால அவனை நான் எளிதில் பெறுவேன் என்பது பொருள். ஈரில்லாத நீ, எல்லையே இல்லாத நீ, அதாவது உன்னை அடைவதற்கு எந்த புண்ணியமும் பற்றாது. எல்லையில்லாத புண்ணியம் செய்வர்கள் தான் உன்னை நெருங்குவார்கள். அப்படிப்பட்ட நீ ஈரில்லாத நீ, எளியாகி வந்து மிகவும் எளியவனாக வந்து அரியவனாக இருக்கின்ற நீ, எளியவனாக வந்து இயல்பிலே அரியவனாகிய நீ, செல்வம் நல்குறவின்றி விண்ணோர் குழு புல் வரம்பின்றி யாருக்கும் மறுபொருளாக இருக்கின்ற அரியாகின்ற நீ, உன்னுடைய இயல்பினாலேயே நீ எளியாகி வந்து ஆகுதல் ஆக்கச் சொல்வதனால இறைவன் முனைந்து செய்கின்றான். இவனுக்கு அருள் செய்வோம் என்று அவன் திருவுள்ளத்திலே குறிப்பு ஏற்படுகின்றது. ஆகவே அவன் முனைந்து தன்னுடைய அருமையை கருதாது எளியவனாக ஆகின்றான். எளியை ஆகி வந்து ஒளிசெய் மானுடம் ஆக நோக்கியும், இரண்டு பொருள் இது. ஒளி என்றால் ஞானம், செய்தல் என்றால் அதனால் செய்யப்படுதல், அதாவது அதோடு பொருந்துதல். ஒளிசெய் மானுடமாக யான், ஒளிசெய் மானுடமாக நீ என்னை நோக்கியும், நான் அறிவு அறிவை பெறுவதற்காக என்னை நீ கருணையோடு தீட்சித்தும், நயன தீட்சை செய்தும். இவனுக்கு நல்லறிவு உதயமாகட்டும், இவனுக்கு சிவஞானம் இவனிடத்திலே உதிக்கட்டும், நலம் என்பது சிவஞானம், அந்த நன்மை இவனிடத்திலே வந்து பொருந்தட்டும் என்று பெருமான் திருத்தினாலே எண்ணி தன்னுடைய திருக்கடைக்கண்ணாலே என்னை கடைக்கணித்தார் நோக்கியும். ஆக ஒளிசை மாறிடம் யானாக என்னை நோக்கியும். ஒளிசை ஆக என்ற சொல் வந்து ஆகி என்ற சொல் ஆக என்று தெரியும். ஒளிசை மானுடமாகி நோக்கியும் பெருமான் எவ்வாறு எளியனாகினான் என்று சொன்னால், ஞானமே வடிவாகின்ற மனித வடிவத்திலே வந்து எளியனாகினான். அவன் எளியனாகினான் என்பதற்கு அந்த என்ன பிரமாணம், எதனை கொண்டு நான் அவன் எளியனாகினான் என்று சொன்னேன் என்று சொன்னால், அவன் ஒளி மிகுந்த ஞான ஆசிரியனாக என்னிடம் வந்தான். ஒளி என்பது ஆசிரியனுடைய ஞான ஒளி. பெருமான் என்னைப் போலவே மானுட வேடத்தில் வந்தான். ஏன் அவன் மானுட வேடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால், அப்போதுதான் அத்தனை அவனை நாம் நெருங்குவோம். மானை காட்டி மானை பிடிப்பார்கள் என்று சொல்ல, ஒரு மானை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் வேடன் என்ன செய்வான், இன்னொரு மானை வச்சிருப்பான். அந்த மானுடைய கணைப்பை கேட்டு இந்த மான் அருகிலே வந்து வலையில விழுந்துவிடும். ஒரு மான் கூப்பிடுவதுதான் ஒரு மான் நம்பி வரும். ஏதோ ஒரு மான் நம்மளை கூப்பிடுது அப்படின்னு நினைச்சுட்டு இந்த மான் நம்பி போய் வலையில விழும். ஒரு புலியை வச்சிருந்த மானை பிடிப்பாங்களா, வேடன் பிடிக்க மாட்டான். என்ன புலியினுடைய உடம்பு வாசனையே மானுக்கு தெரியும், அது சுத்தி முத்தம் அந்த வாசனை தெரிஞ்சாலே ஓடிவிடும் என்று பார்க்கின்றோம். மானை காட்டி மானை பிடிப்பது போல பெருமான் என்ன பண்றாரு, மனித வடிவத்திலே ஆசிரிய கோலத்தோடு எழுந்து கொள்கின்றார். அச்சமின்றி பழகுவதற்காக அவர் உடனிருந்து பழகின்றார். அந்தமில்ல அரியனாய மருந்தருளியும். இந்த திருப்பெருந்துறையில பெருமான் செய்த அருளும் என்ன, அங்கிருக்கின்ற நம்பியார்களுக்கெல்லாம் வேதத்தையும் பொருளையும் சொல்வதற்காக எல்லையில்லாத காலம் அவர்களுடைய இருந்தாராம். அவர் அது ஒரு பெருமை. எல்லா ஊர்லயும் சாமி வருவாரு, மறைஞ்சிருவாரு, எத்தனை நாள் கூட இருப்பாரு. மதுரையில கூட ரொம்ப நாள் கூட இல்லை, ஒரு நாள் விறகு வித்தாரு, ஒரு நாள் பணம் கிடைக்குன்னு சொன்னாரு, ஒரு நாள் வளையல் வித்தாரு, எல்லாம் கொஞ்ச நேரம் தான், அவ்வளவுதான். திருப்பெருந்துறையில கூடவே பல நாள் இருந்தார். அது திருவாசகத்துல சொன்னார், அந்தமில் நந்தம்பாடியில் நான்முறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்தொழி நெல்லையில்லாத காலம் ஆசிரியனாக விற்றிருந்தான். அந்த ஆசிரியனாக விற்றினால் அவன் மறைந்தான். மறைந்த போதுதான் இவர்கள் வந்து வந்தது ஆத்மநாதரே என்று இவர்கள் அறிந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அந்த பிரிவு தாங்காமல் அன்று இரவு உண்ணாதும் உறங்காதும் இருந்தவர்கள் தான் இன்றைக்கு பூசை பண்றாங்க. என்ன மாதிரி சாப்பிட்டவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பெருமானுக்கு சமைக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதே நம்பியார் தான், ஒரே ஜாதி தான். அந்த ஜாதியிலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அன்றைக்கு யார் வந்து சாப்பிட்டு விட்டார்களோ அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இனிமே இங்க பெருமானை தொட்டு பூசிக்க வேண்டாம், ஆனால் இந்த உண்ட குற்றம் நீங்குவதற்காக பெருமானுக்கு உணவு தயாரியுங்கள். அதனால அவங்க வந்து மடப்பள்ளியில அவங்கதான் சமைப்பாங்க. இதே மாதிரி ஒரு தலம் உண்டா உலகத்துல கிடையாது. அப்ப பெருமான் வந்து எளியனாகி வருவது எப்படின்னா மனித வடிவத்திலே வருவது. இந்த அந்தனாகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி என் தமராமிவன் என்று இங்கு என்னையும் மாட்டுந்தொருளும் செந்ததல் போல் திருமேனி தேவர் பிரான் என்று சொல்லி. அப்ப ஒளிசை மானுடமாக நோக்கியும் என்றால் ஒளிசை மானுடமாகி நோக்கியும் எளியாகி எங்கனும் எளியாகி ஒளிசை மானுடமாகி ஞான ஆசிரியர் ஒளி என்பது ஞான ஆசிரியனாகி ஞான ஆசிரியனாக இரண்டு கைகளோடு மனித வடிவத்திலே வந்து அவ்வளவு எளியனாகி வந்து என்னை நோக்கியும் எனக்கு கருணை கண் பார்த்தும் கீரில்லாத நெஞ்சு உடையனாயினேன். அவ்வாறு நீ பெருங்கருணை செய்தும் வலிய நெஞ்சத்தை கொண்டவன் உன்னை இழந்து வாடுகின்றேன். இல்லாத இதுவும் கீரி என்பது முதல்நிலை குறிப்பெயர். கீறுதல் கீரனாயிருக்கு. அப்ப கீரை இல்லாதன்னா கீறுதல் இல்லாத கீறுதல் முடியாதன்னு, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங் சர்ஃபேஸ், ஒரு கோடு கூட அதை போட முடியாது, கீறக்கூட முடியாது, அதை பிளக்க முடியாது. பிளக்க முடியாத கடுமையான ஒரு பொருள், அதை உடைக்க முடியாது, பிளக்க முடியாது. அது வன்பராய் முருடுக்கு முருடு ஒக்கும் என் சிந்தை. திருப்புராய்த்துறையில அந்த பராய் என்ற அந்த மரம் தான் அங்க வந்து தலைவிருஷம். அந்த தலைவிருஷமும் இருக்கு, பராய் மரங்களும் இருக்கு. கோயிலே ஒருத்தர் வந்து ஒரு மரங்களை வச்சிட்டு இருக்காரு, ஒரே ஒரு கட்டையை மட்டும் வெட்டல, அது பராய் முருடு வெட்டல, பிறகு வெட்டுறவர். நானும் எங்க ஆசிரியருமா போயிருக்கிறோம், தேவாரம் போட்ட ஆசிரியர் உடலே எல்லாத்திலயும் வைக்கிறாரு, இதுல வைக்க மாட்டேங்கிறாரு. இது இது பராமரிடுங்க அப்படின்னாரு. ஏங்க இத வெட்ட வேண்டியதுதானே, இதை வெட்டினா கோடாலி திரிச்சிடும், கோடாலினால அத ஒரு அடி போட்டா இரும்பு தெரிக்குமே தவிர அது தெரிக்காதா. அப்படிப்பட்ட மென்மையான மனம், வன்பராய் முருடுக்கும் சிந்தை. அப்படி அப்படிப்பட்டது பராய் முருடுதான். பராய் என்ற ஒரு மரத்தினுடைய அந்த கட்டை முருடுனா கட்டை, அந்த கட்டை தான் அப்படிப்பட்ட வலிமையானது. அது ஃபைபர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதான் கீரில்லாத நெஞ்சு, அதை வந்து கீறவே முடியாது, உடைக்க முடியாது நெஞ்சு. உடைச்சான்னா உள்ள நுழையலாம். அப்படிப்பட்ட மனதையும் பெருமான் என்ன பண்ணாரு, கல்லை பிசிந்து கனியாக்கி தன் குருணை வெள்ளத்தழுத்தி வினைகடிவார். அவரால் முடியாது, இல்ல நம்மால் முடியாது என்பது அங்கு பொருள். உலகத்திலே இறைவனை தவிர வேறு யாராலும் முடியாது, அது அந்த நெஞ்சத்தை கீற முடியாது. கீழில்லாத நெஞ்சு உடைய நாயினேன் என்றால் கீற முடியாத நெஞ்சினை கொண்ட நாய் என்று தன்னை சொன்னார். என்ன காரணம்னா, நாயெல்லாம் செய்யினி அறியும், செய்யினி அறியாத ஒரு நாய் நான், ஆகவே நாயினும் வேறானவன். அப்படிப்பட்ட ஒரு நாய், ஏனைய நாய்களை இந்த சாதாரண நாயின்னு என்ன சொன்னா அந்த நாய்க்கெல்லாம் கோவம். சாதாரண ஒரு நாயை போல இந்த நாயின்னு சொல்லிட்டா நாங்க என்ன இவனை போலவா மட்டமாவா இருக்கணும், அந்த நாய்கள் கோவித்துக் கொள்ளும். ஆகவே அதுல இருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக கீரில்லாத நெஞ்சு உடைய வேறோர் நாயினேன், நான் கடையன் ஆயினேன், மிகவும் மட்டமாக மாறினேன். பட்ட கீழ்மை இது, நான் அடைந்த படுதல் அடைதல், நான் அடைந்த கீழ்மை என்பது மிக மட்டமான குணம் இது என்பது செய்யப்படுகிறோம். அது அந்த அந்த பயனிலே வரவேற்றுக் கொள்ள வேண்டும். நான் பட்ட கீழ்மை இது, இவ்வளவு மோசமாக நான் ஆகிவிட்டேன் பெருமானே, உன்னை பிரிந்திருக்கின்ற இந்த காலத்திலே நான் இவ்வளவு மோசமாக ஆகிவிட்டேன். ஆகவே உன் மெய்மை என்பர் எந்த எழுதினாரோ, நீயோ மாறிலாத கருணை வெள்ளம், அந்த வெள்ளத்தை மீண்டும் என் மீது பாய்ச்சி அந்த மெய்மை என்பர் மேவிய மெய்மையை நானும் முறையாக வந்து அடையுமாறு நீ கருணை கண் காட்ட வேண்டும் என்பது குறிப்பிட்டோம். மை இளங்கினர் கண்ணி பங்கனே வந்தனை பணி கொண்டது வந்து முந்தி அப்படின்னு இருக்கு. அது அந்த ஒரு சிறப்பு என்ன, அந்த மெய்மை என்பர் உன் மெய்மை மேவினார், உன் மலகுள் தாழ்மை வந்து முந்தினார், நின் மலகுள் தாழினை வந்து அதனை வந்து அடைந்து முந்தி என்றால் எனக்கு முன்பாக, எனக்கு முன்பாக நான் அடைவதற்கு முன்பாக அடைந்தார்கள், என் கண் முன்பாக என்றும் கொள்ள நான் வாழாவிருப்ப அவர்கள் அடைந்தார்கள், வந்து முந்தி என் மலகுள் தாழினை வெறியிலா பத பரிசு பெற்றார்கள், அதன் மூலம் நின் மெய்மை நெய்கிறார்கள்.